அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 3 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழ்நாடு சிகிச்சையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி மீது 2 அலைக்கற்றை வழக்கில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் அவரை விடுவிக்க போட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது பற்றிய செய்தி, இந்தியாவில் சகிப்புத்தன்மை இன்மை என்ற நிலைக்கு எதிராக எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் விருதுகளை திரும்பி தரும் போக்கில் தனக்கு வழங்கப்பட்ட விருதுகளை திரும்பி தரமாட்டேன் என்று நடிகர் கமலஹாசன் கூறியிருப்பது பற்றிய செய்தி,
one article will bring in more attention than returning the award.
தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஈ வி கே எஸ் இளங்கோவனுக்கு எதிராக காங்கிரஸ் பிரமுகர்கள் சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு ஊடகப் பிரிவு தலைவர் கோபண்ணா தரும் பதில், இலங்கையில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் விவகாரம் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது பற்றிய குறிப்பு, நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஜெர்மனிய காவல்துறையினர் அந்நாட்டு கால்பந்து சம்மேளன தலைமையகத்தில் அதிரடியாக சோதனை நடத்தியுள்ளனர். கடந்த 2006 நடைபெற்ற உலகக்கோப்பை ஜெர்மனிக்கு வழங்கப்பட்டதில் வரி ஏய்ப்பு நடைபெற்றிருக்கும் எனும் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடைபெற்றுள்ளது. இந்த சோதனையில் ஈடுபட்ட டஜன் கணக்கான அதிகாரிகள் ஆவணங்கள் மற்றும் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் போன்றவற்றை எடுத்துச் சென்றுள்ளனர். ஜெர்மனிய கால்பந்து சம்மேளனத்திடமிருந்து சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபிஃபாவுக்கு 7 மில்லியன் டாலர்கள் பணப்பரிவர்த்தனை நடைபெற்றது தொடர்பிலேயே இந்த விசாரணை நடைபெறுகிறது என ஜெர்மனிய அரச வழக்கறிஞர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை போட்டியை ஜெர்மனி நடத்துவதற்கு ஏதுவாக வாக்குகளை பெறுவதற்காகவே அந்த பணம் வழங்கப்பட்டது என குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஆனால் இதை ஜெர்மனிய கால்பந்து சம்மேளனம் மறுத்துள்ளது. ஜெர்மனிய கால்பந்து சம்மேளனத்தின் இன்னாள் மற்றும் முன்னாள் தலைவர்களின் இல்லங்களிலும் காவல்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர்.
இந்தியாவில் அதிகரித்து வரும் இன ரீதியான சகிப்புத்தன்மையற்ற நிலையை முடிவிற்கு கொண்டு வர வேண்டுமென கோரி எதிர்க்கட்சியின் மூத்த அரசியல்வாதிகள் குடியரசுத் தலைவரிடம் கோரியுள்ளனர். நாட்டில் அண்மையில் இடம்பெற்ற இனவிரோத தாக்குதல்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மௌனமாக இருக்கிறார் என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி உட்பட பலர் இன்று குடியரசுத் தலைவரை சந்தித்து தமது கோரிக்கையை வலியுறுத்தினர். ஆனால் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு மூத்த அமைச்சரான வெங்கையா நாயுடுவோ அரசு சகிப்புத்தன்மையுடனேயே செயல்படுகிறது என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு காங்கிரஸ் தடையாக உள்ளது என்றும் கூறியுள்ளார்.
மியான்மரில் அளவுக்கு அதிகமான வேகத்துடன் முன்னெடுக்கப்படும் அரசியல் சீர்திருத்தங்கள் அராஜகத்துக்கும் மத்திய கிழக்கு நாடுகளில் அரபு வசந்த எழுச்சிக்கு பின்னர் ஏற்பட்டதைப் போன்ற உள்நாட்டு போருக்கும் வழிவகுக்கக்கூடும் என்று மியான்மரின் அதிபர் தேன் ஷேன் எச்சரித்துள்ளார். மியான்மர் மக்கள் இன்னும் 6 நடக்கவுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலுக்கு தயாராகி வருகின்றனர். மாறுதல் என்பது நாட்டுக்கு பொருத்தமான சரியான வேகத்திலேயே நடக்க வேண்டும் என்று மியான்மர் அதிபர் தெரிவித்துள்ளார். நோபல் பரிசு வென்றவரான ஆங் சாங் சூகி தலைமையிலான எதிர்க்கட்சி இந்த தேர்தலில் அதிக தொகுதிகளை வெல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் அதிபராவதற்கு அரசியலமைப்பின்படி தடை உள்ளது.
தென்னாப்பிரிக்க தடகள வீரர் ஆஸ்கார் பிஸ்டோரியஸுக்கு அளிக்கப்பட்ட தண்டனைக்கு எதிராக அரசு செய்த மேல்முறையீட்டின் மீதான விசாரணையை நீதிமன்றம் நடத்தி முடித்துள்ளது. கொலை செய்யும் நோக்கமின்றி தனது காதலியை பிஸ்டோரியஸ் சுட்டுவிட்டதாக கருதப்பட்டு கடந்த ஆண்டு அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனைக்கு மாறாக கொலை குற்றத்திற்கான தண்டனை அவருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று கோரி மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை முதலில் இடம்பெற்றபோது அனைத்து சாட்சியங்களையும் கவனத்தில் எடுக்க நீதிமன்றம் தவறிவிட்டது என அரச வழக்கறிஞர் ஜெரி நெல் நீதிமன்றில் வாதிட்டார். ஆஸ்கர் பிஸ்டோரியஸ் தனது காதலி ரீவா ஸ்டீன்ஹம்மை கொலை செய்தார் என்பதற்காக 5 விதிக்கப்பட்ட சிறை தண்டனையில் ஓராண்டை கழித்திருந்த நிலையில் அவர் கடந்த மாதம் வீட்டுச் சிறைக்கு மாற்றப்பட்டார்.
இந்தியாவில் இணையதளம் மூலம் கார்களை வழங்கிவிடும் ஊபர் நிறுவனத்தின் ஓட்டுநர் ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தனது வாகனத்தில் பயணித்த பெண் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தினார் என்ற குற்றத்திற்காக அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது.
ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கு ஒரு குழந்தை நாடற்றவராக இந்த உலகத்தில் பிறப்பதாகவும் அந்த பிரச்சனையை சிரியாவின் மோதல்கள் அதிகமாக்குவதாகவும் ஐநா எச்சரித்துள்ளது. இந்த நாடற்ற குழந்தைகள் மருத்துவ பராமரிப்பு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இல்லாமல் நிராகரிக்கப்படுவதாக ஐநாவின் அகதிகளுக்கான அமைப்பின் புதிய அறிக்கை ஒன்று கூறுகிறது. வருடத்திற்கு 70,000 குழந்தைகள் நாடற்றவராக பிறப்பதாகவும் சிரியா மோதல்களால் பாதிக்கப்பட்டு குடியேறிகளாக அகதிகளாக மாறியவர்கள் மத்தியில் இந்த பிரச்சினை மிகவும் அதிகம் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்தில் தன் மீது தொடுக்கப்பட்ட வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தொடுத்த வழக்கை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் டெல்லியிலிருந்து செய்தியாளர் ஜெயக்குமார்.
2G வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த கனிமொழியின் மனு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது. திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரான கனிமொழி உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2013 ஜூலை மாதம் தாக்கல் செய்திருந்த மனு ஒன்றில் இரண்டாம் தலைமுறை அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக தன் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை நீக்க கோரியிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தத்து தலைமையிலான அமர்வு முன்பாக இன்று நடைபெற்றது. அப்போது CBI தரப்பில் ஆஜராகிய ஆனந்த் குரோவர் இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். இதன் காரணத்தால் கனிமொழியின் மனு மீதான விசாரணையை ஏற்கக்கூடாது என்றும் அவர் அப்போது வாதிட்டார். இதை ஏற்றுக்கொண்டு கனிமொழியின் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் கனிமொழி உள்ளிட்டோர் குற்றவாளிகளா இல்லையா என்பதை வழக்கு நடைபெற்று வரும் சிறப்பு நீதிமன்றமே இறுதி செய்யும் என்றும் கூறினர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஸ்மான் டெலிகாம் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரான ஷாகித் பல்வாவும் தன்னை விடுவிக்க கோரி தாக்கல் செய்திருந்த மனுவையும் இன்று உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திமுக தலைவர் மு கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாளை இந்த வழக்கில் இருந்து முழுவதுமாக விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தள்ளுபடி செய்தது. சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்ததாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கனிமொழி, தயாளு அம்மாள் உள்ளிட்ட 10 பேர் மீதும் 9 நிறுவனங்கள் மீதும் குற்றம் சாட்டி அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரும் தனித்தனியாக தங்களை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கலைஞர் தொலைக்காட்சியில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி அமலாக்கப் பிரிவு தாக்கல் செய்துள்ள இந்த வழக்கில் கலைஞர் டிவிக்கு ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் தரப்பில் ₹200 கோடி பணம் வழங்கப்பட்டது என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டை பெற்ற ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் அதற்கு கைமாறாக கலைஞர் டிவிக்கு அந்த 200 கோடி ரூபாய் பணத்தை அளித்ததாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவனை பதவி நீக்கம் செய்யக்கோரி முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KV தங்கபாலு உட்பட பல காங்கிரஸ் பிரமுகர்கள் நேற்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்தனர். இதுகுறித்து தங்கபாலு தெரிவித்த கருத்துக்களை நேற்று செய்தியரங்கில் கேட்டோம். இளங்கோவின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பற்றி தமிழக காங்கிரஸ் ஊடகப் பிரிவின் தலைவர் கோபண்ணா அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கடந்த நவம்பர் 1 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக EVKS பொறுப்பேற்று இப்பொழுதுதான் ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கிறது. அதற்கு முன்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஞானதேசிகன் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்தபோது தமிழ்நாடு காங்கிரசுக்கு அரசியல் பாதை என்ன, இலக்கு என்ன, நமக்கு நண்பன் யார், எதிரி யார் என்று தெரியாமலேயே அவருடைய தலைமை செயல்பட்ட காரணத்தினாலே 2016 தேர்தலிலே 5% குறைவான வாக்குகளை பெற்று ஒரு பெரிய தோல்வியை காங்கிரஸ் கட்சி சந்தித்தது. அந்த தோல்விக்கு பிறகு தலைவராக பொறுப்பேற்ற இளங்கோவன் அவர்கள் கடந்த ஓராண்டு காலமாக காங்கிரஸ் இயக்கத்தை வலிமையுள்ள இயக்கமாக, தொண்டர்கள் நம்பிக்கையை பெற்ற இயக்கமாக தமிழ்நாடு அரசியல் களத்திலே ஒரு பாதையை அவர் வகுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி தேசிய அளவிலே வகுப்புவாத பாஜகவை எதிர்ப்பது, மாநில அளவிலே மக்கள் விரோத ஆட்சியான அதிமுகவை அகற்றுவது, இந்த 2 குறிக்கோள்கள் அடிப்படையில் ஒரு அரசியல் பாதை வகுக்கப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருகிறது. இந்த அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாங்கள் பல்வேறு கூட்டங்களை நடத்தி, பல்வேறு போராட்டங்களை நடத்தி ஆளுங்கட்சிக்கு எதிராக கிட்டத்தட்ட 25 ஊழல் புகார்களை ஆளுநரிடம் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இது போன்ற பல போராட்டங்கள், நேற்று கூட கோவான் அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை வள்ளூர் கோட்டத்திலே நடத்தியிருக்கோம்.
கோபன் அவர்களே, அதே கூட அவர் ஒரு தங்கபாலு எங்களிடம் பேசும்போது ஒரு புகாராக சொன்னார். அதாவது கோவான் போன்ற தெரு பாடகர் என்று அவர் வர்ணித்தார். அவர் வந்து அந்த பாடகர் காங்கிரஸ் தலைமை மீதும் சோனியா காந்தி மீதும் மன்மோகன் சிங்கின் மீதும் தரக்குறைவான ஒரு விமர்சனங்களை முன்வைத்தவர் என்றும், அவரை நாம் இப்பொழுது ஆதரிப்பது என்பது சரியானதல்ல என்றும், அந்த ஒரு நிலைப்பாட்டை இளங்கோவன் எடுத்தது தவறு என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதை சோனியா காந்தியிடமும் சொல்லியிருக்கிறார்கள் போல இருக்கிறது. அந்த விமர்சனத்துக்கு உங்களது பதில் என்ன?
இல்ல இல்ல, மதுவிலக்கு ஆதரவு பிரச்சாரத்தை கிராமிய பாடகராக இருக்கிற கோவன் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கிராமப்புற மக்களிடையே கலையிரவு நிகழ்ச்சிகள் நடத்தி, ஒரு காலத்திலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பாடல்களை எப்படி பாவலர் வரதராஜன் பெரிய அளவிலே பாடி நாட்டு மக்களிடம் வரவேற்பை பெற்றாரோ அதற்கு இணையாக இன்றைக்கு கோவன் அவர்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர், மிக எளிமையான குடும்பத்திலே பிறந்த அவர், கிராமப்புறங்களிலே மக்களிடையே மதுவிலக்கு ஆதரவாக மிகப்பெரிய பிரச்சாரத்தை அவர் செய்திருக்கிறார். அந்த அவரால் வெளியிடப்பட்ட ஒரு பாடலை வந்து தேச துரோக குற்றத்தின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டு காலை 2:30 மணிக்கு அவர் கைது செய்யப்பட்டு தர தரவென்று இழுத்து செல்லப்பட்டு இன்றைக்கு புயல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் செய்த குற்றம் என்ன? அவருடைய கருத்து வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது, அவர் கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோமே தவிர அவரது காங்கிரஸ் எதிர்ப்பு நடவடிக்கைகளையோ காங்கிரஸ் எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கோ எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அந்த ஆர்ப்பாட்டத்திலேயே தலைவர் ஈ வி கே எஸ் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், பல பிரச்சனைகளிலே கோவன் அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் ஒரு மதுவிலக்கு ஆதரவு பிரச்சாரத்தை ஈடுபட்டதுக்காக கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற வகையிலே அதிமுக ஆட்சி அவரை கைது செய்திருக்கிறது, அதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம்.
சரி, இந்த இளங்கோவனுக்கு எதிரான இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்து காங்கிரஸ் கட்சியின் தமிழக பிரமுகர்கள் முன்னாள் நிதியமைச்சர் உட்பட சென்றிருக்கிறார்கள். இதை வந்து தலைமை இந்த தேர்தல் வர இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கின்ற சூழலில் இதை தலைமை இதற்கு இடம் கொடுப்பது என்பது இந்த மாதிரியான உட்கட்சி விவகாரங்களை வெளியிலே கொண்டு போய் ஒரு கொண்டு சென்று கட்சியை பலவீனப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு இட்டு செல்லும் என்று கட்சி தலைமைக்கு தெரியவில்லையா?
இல்லை இல்லை, கட்சி தலைமைக்கு தமிழ்நாட்டிலே காங்கிரஸினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி அடிப்படையிலே என்ன நிலைமை என்பது சோனியா காந்தி அவர்களுக்கும் தெரியும், ராகுல் காந்தி அவருக்கும் தெரியும். காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே எப்படி வலிமை பெற்றிருக்கிறது என்பதை திருச்சியிலே காமராஜர் பிறந்த தின விழாவிலே நடைபெற்ற கூட்டத்திலே கொட்டுமடையிலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ராகுல் காந்தி பேச்சை கேட்டபோது அது ராகுல் காந்தியே பார்த்திருக்கிறார்.
தமிழக காங்கிரஸ் ஊடகப் பிரிவின் தலைவர் கோபண்ணா, நாட்டில் சகிப்பின்மை அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டி இந்தியாவில் பல எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் விஞ்ஞானிகள் போன்றோர் தங்களுக்கு அளிக்கப்பட்ட தேசிய விருதுகளை திரும்பி அனுப்பி வரும் சூழலில் தேசிய விருது பெற்ற நடிகர் கமலஹாசன் தனக்கு அளிக்கப்பட்ட விருதுகளை திரும்பத் தரப்போவதில்லை என்று கூறியிருக்கிறார். இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தேசிய விருதுகளை திரும்ப அளிப்பவர்களுக்கும் கூட பொறுமையுடன் கூடிய சகிப்புத்தன்மை தேவை என நடிகர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். இந்தியாவில் வகுப்புவாத வெறுப்புணர்ச்சி அதிகமாகி உள்ளதாகவும் சகிப்புத்தன்மை குறைந்துள்ளதாகவும் குறை கூறி விஞ்ஞானிகள், திரைப்படத்துறையினர் மற்றும் எழுத்தாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தேசிய விருதை திரும்ப அளித்து வருகின்றனர். இந்நிலையில் அன்போடு வழங்கப்பட்ட விருதுகளை திரும்ப அளிப்பது என்பது காட்டப்பட்ட அன்புக்கு அவமானம் தேடி கொடுப்பது போன்ற செயல் என்று கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார். அதே சமயம் சகிப்புத்தன்மை இன்மை என்பது தற்போது புதிதாக உருவானது கிடையாது என்றும், சுதந்திரம் பெற்ற 1947 அது இருந்த காரணத்தால் தான் இந்தியா பாகிஸ்தான் என 2 நாடுகள் உருவாகியதாகவும் அவர் கூறினார். ஒருவேளை அந்த சமயத்தில் இந்த சகிப்புத்தன்மை இருந்திருந்தால் இந்த 2 நாடுகளும் ஒரே நாடாக திகழ்ந்து வல்லரசாக உருமாறியிருக்கக்கூடும் என்றும் கமல்ஹாசன் கருத்து வெளியிட்டார். ஆகையால் தற்போது எதிர்ப்புகளை பதிவு செய்ய பல்வேறு வழிவகைகள் உள்ளது என்றும், தற்போது வரை விருதுகளை திரும்ப அளித்தவர்கள் கூட அவர்களது எதிர்ப்புகளை வெளிக்காட்ட வேறு முறைகளை பின்பற்றக்கூடிய திறன் படைத்தவர்கள்தான் என்றும் கமல் அப்போது குறிப்பிட்டார்.
One article will by them will bring in more attention than returning the award.
விருதை திரும்ப அளிப்பதை விட எதிர்ப்பை வெளிப்படுத்தி எழுதப்படும் அவர்களது ஒரு கட்டுரையே கூட அதிகமான கவனத்தை ஈர்த்துவிடும். அதனால் அவர்கள் தங்கள் விருதுகளை அவர்களிடமே வைத்துக் கொண்டு பெருமை சேர்க்க வேண்டும். தொடர்ந்தும் கூட அவர்கள் சகிப்புத்தன்மை இன்மையை வெளிப்படுத்தும் எந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவும் போராட வேண்டும் என்றார் கமல்ஹாசன். இதற்கிடையே தான் பெற்ற விருதை திரும்ப அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும், அவ்வாறு விருதை திரும்ப அளிப்பவர்களுக்கும் தான் ஒருபோதும் ஆதரவு அளிக்க மாட்டேன் என்றும் கமல்ஹாசன் கூறினார். மேலும் இதன் மூலம் நான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது அரசாங்கத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றும், தற்போது நிலவும் சகிப்புத்தன்மை இன்மை இல்லை என்கிற சூழல் கூட முந்தைய வரலாற்றில் உள்ளது போல காலத்தால் மாறிவிடும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையில் கடந்த வாரம் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றின் மீது போலீசார் நடத்திய தாக்குதல் சம்பவம் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று உறுப்பினர்கள் காரசாரமான விவாதங்களில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக மாணவர்களும் கொழும்பில் கல்வி அமைச்சகம் முன்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த ஒரு குறிப்பை தருகிறார் கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பல்கலைக்கழக மாணவர்கள் மீது அண்மையில் போலீசார் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இன்று நாடாளுமன்ற சபைக்குள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று நாடாளுமன்றம் கூடிய போது அரசாங்கத்தை கண்டிக்கும் கோஷங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகளை காண்பித்த வண்ணம் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றம் கூடிய போது கருத்துக்களை தெரிவித்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன இன்று பகல் நாடாளுமன்றம் நோக்கி வரவிருந்த பல்கலைக்கழக மாணவர்களின் பேரணியை தடுப்பதற்கு அரசாங்கம் நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்கும் பாதைகளில் பாரிய அளவில் பாதுகாப்பு படையினரை குவித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த அரசாங்கம் மக்களுக்கு சுதந்திரமாக நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிப்பதற்கு அவகாசம் பெற்றுக் கொடுத்ததாக தெரிவித்த தினேஷ் குணவர்தன, ஆனால் இன்று அந்த சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று நாடாளுமன்றம் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு அரசாங்கம் 500 மேற்பட்ட போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினரை நாடாளுமன்றத்துக்கு பிரவேசிக்கும் பாதையில் குவித்து வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். சபாநாயகரின் அனுமதிக்கு அமையவே இந்த பாதுகாப்பு படையினர் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார் சபாநாயகர் கரு ஜெயசூரிய. பாதுகாப்பு படையினர் அழைக்கப்பட்டமை சம்பந்தமாக தனக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று தெரிவித்த சபாநாயகர் கரு ஜெயசூரிய, உயர் பாதுகாப்பு அதிகாரிகளின் தீர்மானத்துக்கு அமையவே அது இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்திய எதிர்கட்சி தலைவர் ஆர் சம்பந்தன் அண்மையில் பல்கலைக்கழக மாணவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலை கண்டிப்பதாக தெரிவித்தார். நல்லாட்சி நிலவும் ஒரு சமூகத்துக்குள் சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் வேண்டுகோள்களை முன்வைப்பதற்கும் சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் அதனை முடக்க முடியாதென்றும் தெரிவித்தார். போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் ஜனநாயகத்தை மீறும் ஒரு செயல் என்று தெரிவித்த எதிர்கட்சி தலைவர், இவ்வாறான செயல்கள் எதிர்காலத்தில் இடம்பெறுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க கருத்துக்களை தெரிவித்த போது,
சாதாரண பரீட்சனா சிதுக்கிரிமிட பெற
பல்கலைக்கழக மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்வதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் அண்மையில் கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றை நடத்திய உயர் போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தாக்குதல் நியாயமானதென்று குறிப்பிட்டுள்ளனர். விசாரணைகள் நடைபெறும் போது போலீசார் இவ்வாறு செயற்படுவது எப்படியென்று கேள்வியொன்றை எழுப்பிய அனுரகுமார திசாநாயக்க, தனது அதிகாரத்தை மீறி செயற்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். எதிர்கட்சி உறுப்பினர்களின் பலத்த எதிர்ப்பு மத்தியில் உரையாற்றிய மக்கள் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர் திலக் மாரப்பன, சம்பந்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக போலீஸ் ஆணைக்குழு மற்றும் பிரதமர் நியமித்துள்ள விசேட குழுவொன்றின் மூலம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். போலீசாரையும் மாணவர்களையும் அரசாங்கம் சமமாக மதிப்பதாக தெரிவித்த திலக் மாரப்பன, சட்டத்துக்கு அப்பால் செல்லும் நபர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் திட்டமிடப்பட்ட சூழ்ச்சிகள் எதுவும் இருக்கின்றதா என்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மக்கள் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர் திலக் மாரப்பன. இதேவேளை போலீசாரின் தாக்குதலை கண்டித்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களின் ஒன்றியம் இன்றும் ஆர்ப்பாட்ட பேரணியொன்றை நடத்தியது. கொழும்புக்கு அப்பால் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி கொழும்பு வோட் பிரதேசத்தில் அமைந்துள்ள உயர்கல்வி அமைச்சு நோக்கி முன்னெடுக்கப்பட்டது. இந்த பேரணி இடம்பெற்ற போது போலீசாரின் இடையூறுகள் எதுவும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். இலங்கையின் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஊதிய ஒப்பந்தம் ஏற்படாதது குறித்து பல தோட்டங்களில் கடந்த சில நாட்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன. இது குறித்த செய்தி குறிப்பொன்றை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து ஆர் உதயகுமார்.
மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களது சம்பள அதிகரிப்பு கோரிக்கையை வலியுறுத்தியும் அதிகரிக்கப்பட்டுள்ள தீபாவளி முட்பணத்தை வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டங்களிலும் கவனயீர்ப்பு போராட்டங்களிலும் தொடர்ந்தும் ஈடுபட்டுள்ளனர்.
சம்பள பேச்சுவார்த்தை பல தடவை பேசியிருக்காங்க, எல்லாருமே 1000 ரூபாய் வாங்கிக்கிறாங்க, இதுவரைக்கும் 5 ரூபாய் கூட கிடைக்கல.
இதுல ஒரு தடவை தான் நாங்க தீபாவளியை கொண்டாடுறோம். இந்த மலையக சமுதாயத்தை எடுத்துக்கிட்டா இன்னைக்கு இந்த காசை வாங்கிதான் எல்லா சலுகையும் செய்யணும்.
எங்களுக்கு சம்பளம் வாங்கி தரேன்ட்டு நீ யாரும் வாங்கி கொடுக்கல. எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கற அட்வான்ஸும் கூட 5ஆம் தேதிங்கிறாங்க. அப்ப நாங்க எந்த மாதிரி தீபாவளியை கொண்டாடுறது? தீபாவளி எங்களுக்கு எதுவும் செய்யல, கொடுக்கல. நான் கட்டாயமா தீபாவளி கருப்பு தீபாவளி தான் கொண்டாடுவோம், வேலைக்கு போவோம், கட்டாயமா அப்படி ஒரு வேலையை செய்வோம்.
மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் தொடக்கம் சம்பள அதிகரிப்பு கிடைக்க வேண்டும். இந்த சம்பள அதிகரிப்பு தீபாவளிக்கு முன்னதாக கிடைக்கலாம் என்று தொழிலாளர்கள் நம்பிக்கையுடன் இருந்தார்கள். ஆனால் இதுவரையில் அவர்களுக்கு ஏமாற்றமாகவே உள்ளது.
சம்பள பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு 6-7 மாசம் கடந்து போய்கிட்டு இருக்கு. தொழிலாளிக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து
குமுறல்களை வெளியிட்ட தோட்ட தொழிலாளர்கள் தங்களின் அரசியல் மற்றும் தொழிற்சங்க தலைமைகள் மீது அதிருப்தியும் விசனமும் வெளியிட்டார்கள்.
பழைய தலைவர் பட்டணத்திலிருந்து வந்தாரு, அவரு எங்க போயிட்டாரு? புதிய தலைவர் லைத்திலிருந்து வந்தாரு, அவரும் எங்க போயிட்டாரு? ஏன் இந்த தொழிலாளிகளை இப்படி பழி வாங்குறீங்க?
தோட்டத்தில் உள்ள தமிழனை ஏமாத்தவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா நாங்களும் ஏமாத்துவோம். தோட்ட தொழிலாளி அவ்வளவு பேரோட ஓட்டையும் நாங்க நிப்பாட்டுவோம், சந்தா பணம் யாரும் கொடுக்க மாட்டோம்.
மலையக தோட்ட தொழிலாளர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த கோரிக்கைகள் தொடர்பாக மலைநாட்டு புதிய கிராமம் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் பழனி திகாம்பரத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது,
வெள்ளிக்கிழமை சம்பள உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை பிரதமர் தலைமையில நடக்க இருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தைகளை பேசி நியாயமான சம்பளத்தை நாங்கள் மலை தொடர்பாளிக்கு பெற்றுக் கொடுப்போம். தீபாவளி அட்வான்ஸ் சம்பந்தமாக மக்களுக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு பிரதமர் சம்மதிச்சிருக்காரு. இன்றைக்கு சப் கேபினட் கமிட்டியை கூடி இதை முடிவெடுத்திருக்காங்க, கொடுக்கணும்னு சொல்லி வந்து நான் நினைக்கிறேன் நாளைக்கு 4 மணிக்கு 10,000 ரூபாய் மக்களுக்கு கொடுப்பாங்க
என்று பதிலளித்தார் அமைச்சர் பழனி திகாம்பரம்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் கொலை தொடர்பாக சந்தேக நபர்கள் 6 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை சம்பந்தமாக 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக போலீசார் கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்தனர். சட்டமா அதிபர் வழங்கிய ஆலோசனைகளுக்கமைய இந்த குற்றப்பத்திரிகைகளை போலீசார் தாக்கல் செய்துள்ளதாக சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்ரீலால் தந்தனிய தெரிவித்தார். நடராஜா ரவிராஜ் கொலை சம்பந்தமாக 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். ஆனால் 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக மாத்திரமே தாங்கள் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்வதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்படி ஹெட்டியாராச்சிகே சந்தனகுமார, காமினி செனவிரத்ன, பிரதீப் சந்தன ஆகிய 3 கடற்படை அங்கத்தவர்களுக்கும் ஃபேமியன் ஹுசேன் எனும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு மேலதிகமாக மட்டக்களப்பு பகுதியில் வசிக்கும் பழனித்தம்பி சுரேஷ் மற்றும் சிவனேசன் விவேகானந்தன் ஆகிய 2 நபர்களுக்கு எதிராகவும் போலீசார் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்தனர். இந்த 2 சந்தேக நபர்களும் விடுதலை புலிகள் அமைப்பின் கருணா குழுவை சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த 2 சந்தேக நபர்களும் தற்போது தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். இதன்படி அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதிபதி போலீசாருக்கு உத்தரவொன்றை பிறப்பித்தார். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத ஏனைய சந்தேக நபர்களை விடுதலை செய்வது சம்பந்தமாக சட்டமா அதிபர் ஆலோசித்து வருவதாக தெரிவித்த போலீசார் இது சம்பந்தமான சட்டமா அதிபரின் தீர்மானத்தை அடுத்த வழக்கு தினத்தில் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதாக தெரிவித்தனர். இவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத சந்தேக நபர்களுக்குள் ரவிராஜ் கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபர் என்று கூறப்பட்ட சம்பத் முனசிங்க எனும் கடற்படை அதிகாரியும் இடம்பெற்றுள்ளார். சம்பத் முனசிங்க எனும் இந்த சந்தேக நபர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகுட ஆகியோரின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியாக செயற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன்.
முதியவர்கள் இணையத்தில் கேம்ஸ் விளையாடுவதால் அவர்களது மூளைக்கு பயிற்சி கிடைப்பதாக ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. அவர்களது நினைவாற்றல் மற்றும் பகுத்தறிவாற்றலுக்கும் இந்த ஆன்லைன் கேம்ஸ் சிறப்பானது என பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆராய்ச்சியின் முடிவு பரிந்துரைக்கிறது. இந்த மூளை பயிற்சி அறிவை கூர்மையாக வைத்திருக்க உதவுவதுடன் அவர்கள் நாளாந்த செயற்பாடுகளை நல்ல முறையில் செய்வதற்கும் உதவுகிறது என லண்டன் கிங்ஸ் கல்லூரியின் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். நினைவாற்றல் தொடர்பில் எந்தவொரு பிரச்சனைகளும் இல்லாத 50 மற்றும் அதற்கு கூடிய வயதானவர்கள் இந்த ஆய்வில் ஈடுபடுத்தப்பட்டனர். 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒரு குழுவினர் ஆன்லைன் பிரெயின் ட்ரைனிங் கேம்ஸ் எனப்படும் இணையத்தில் விளையாடும் மூளை பயிற்சி கேமினை ஒரு தடவையில் 10 நிமிடங்கள் தொடர்ச்சியாக எத்தனை தடவைகள் அவர்களுக்கு விளையாட விருப்பமோ அவ்வாறு விளையாடுமாறும் மற்றைய குழுவினர் சாதாரண இணையத்தேடலை மேற்கொள்ளுமாறும் ஊக்கப்படுத்தப்பட்டனர். 6 மாதங்களின் பின்னர் இணையத்தில் மூளை பயிற்சி கேம் விளையாடிய முதியவர்களின் அறிவாற்றல் திறன் மற்றவர்களை விட சிறப்பானதாக இருந்ததை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். வாரம் ஒன்றிற்கு குறைந்தது 5 தடவைகள் இந்த கேம் விளையாடியவர்கள் நல்ல பலனை பெற்றுள்ளனர் என்பதுடன் இவர்களில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தமது நாளாந்த செயற்பாடுகளை நல்ல முறையில் மேற்கொள்கின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஆய்வாளர்கள் இந்த ஆன்லைன் கேம்ஸ் மறதி நோயை தடுக்க உதவுமா என்பதை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஆய்வில் பங்கேற்ற 60 வயதான ஜில் வால்டன் தான் முன்னர் ஆன்லைன் கேம் விளையாடியதில்லை எனவும் இது மிகவும் சவாலானதாக இருந்ததாகவும் அதனால் அதனை தான் விரும்பி விளையாடியதாகவும் தெரிவித்தார்.
It's making me think. I wanted to do this study for several reasons really, mainly because my mother suffered from dementia for the last 6 or 7 years of her life.
தனது அம்மாவிற்கு மறதி நோய் இருந்ததாக குறிப்பிடும் அவர், பாரம்பரியமாக அது கடத்தப்பட்டு தன்னையும் அது பாதிக்கலாம் என்ற காரணத்தால் இந்த விளையாட்டு பயிற்சியில் தொடர்ந்தும் தன்னை ஈடுபடுத்தப் போவதாகவும் இவ்வாறான நோயை தடுப்பதற்கு வகை செய்யும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் கேம்களை ஆய்வாளர்கள் உருவாக்குவார்கள் என நம்பிக்கை வெளியிட்ட அவர், அவ்வாறு நடந்தால் நல்லது எனவும் குறிப்பிட்டார். அடுத்து விண்வெளி செய்தி ஒன்றும். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் கடந்த 15 ஆண்டுகளாக மனிதர்களை கொண்ட குழுவுடன் புவியை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வினாடிக்கு 5 மைல்கள் என்ற வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த மைக்ரோ கிராவிட்டி ஆய்வுக்கூடம் மேலும் 10 ஆண்டுகள் தமது பணியை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 115-க்கும் அதிகமான விண்வெளி பயணங்களை மேற்கொண்டதன் பின்னர் 1998 இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் அமைக்கப்பட்டது. அங்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வந்த ஆய்வாளர்கள் 2000 முதல் நிரந்தரமாக அங்கு தங்கி ஆய்வுகளை மேற்கொண்டும் வருகின்றனர். இதுவரை 220 பேர் சென்று வந்துள்ளதுடன் அங்கு 26,500 வகை உணவுகளையும் சுவைத்துள்ளனர். ஒவ்வொரு 6 மாத கால இடைவெளியிலும் 6 விண்வெளி வீரர்கள் அங்கு தங்கியிருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஏராளமான ஆய்வுகளையும் ஆய்வுக்கூடத்திற்கு வெளியே 200 வகையான விண்வெளி நடைகளையும் மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே அடிக்கடி பரிசோதனைகளுக்காக தம்மையே அர்ப்பணிக்கின்றனர். எல்லாவற்றிற்கும் மேலாக புவியையும் விண்வெளியையும் முன்னர் இல்லாதவாறு எமக்கு காண்பிக்கின்றனர். இவற்றிற்கு மத்தியில் விளையாட்டுகளையும் இசையையும் பொழுதுபோக்காக கொண்டு தம்மை உற்சாகப்படுத்த அவர்கள் தவறுவதும் இல்லை. அடுத்து கரப்பான் பூச்சிகள் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்.
கரப்பான் பூச்சிகள் வழமையாக அழுக்கான சமையலறை மற்றும் கழிவறைகளில் காணப்படும் ஒன்றாக இருப்பதோடு நாம் அறைக்குள் நுழைந்து மின்குமிழை போடுவதற்கு முன்னர் அவை ஓடி ஒளிந்து விடுகின்றன. மனிதர்களும் கரப்பான் பூச்சியை அருவறுக்கத்தக்க ஒரு உயிரினமாகவே பார்ப்பதோடு அவற்றை கண்டவுடன் அடித்துக் கொள்ளவும் முற்படுகின்றனர். ஆனால் கரப்பான் பூச்சி தொடர்பான சில ஆய்வுகளோ அவை தொடர்பில் சுவாரஸ்யமான சில தகவல்களை வெளியிட்டுள்ளன. ஹவானாவில் பச்சை நிற பிரகாசமான கியூபன் கரப்பான் பூச்சிகள் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுவதோடு இவை பழைய நாட்டுப்புற கதைகளிலும் தோன்றுகின்றன. அறியப்பட்ட 4,500 உயிரினங்களில் 4 உயிரினங்கள் மட்டுமே பூச்சிகளாக கருதப்படுகின்றன. இவை இறந்தவற்றையும் நச்சு பதார்த்தங்களையும் உண்பதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு முக்கிய பங்காற்றி வருகின்றன. இவற்றில் சில அற்புதமான வர்ணங்கள் மற்றும் வடிவமைப்பை கொண்டுள்ளன. வேறு சில சமூகத்துடன் ஒன்றியுள்ளதோடு உணவு இருப்பிடம் தொடர்பான தகவல்களை பரிமாற்றம் செய்கின்றன. அடுத்த தலைமுறையினர் பிரிவினருக்காக செயற்கை கால்களை எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் என்ற யோசனையையும் பூச்சிகள் விஞ்ஞானிகளுக்கு ஏற்படுத்தியுள்ளன. கரப்பான் பூச்சி தொடர்புடைய மருத்துவ ஆய்வுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆய்வின் போது கரப்பான் பூச்சிகள் அசுத்தமான சூழலில் வாழ்கின்ற போதிலும் அவை நோய்க்குள்ளாகாமல் தமக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளதை கண்டு விஞ்ஞானிகள் வியந்து போனார்கள். சீனாவில் சில மருத்துவமனைகளில் கரப்பான் பூச்சி சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படுகிறது. அங்கு கரப்பான் பூச்சிகளை பொடி செய்து அவற்றில் தயாரிக்கப்படும் கிரீம் வகையை தீக்காயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். சில சமயம் குடல் அல்லது இரப்பை அழற்சி நோயாளர்களுக்கு கரப்பான் பூச்சி சிறப்பும் கொடுக்கப்படுகிறது.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.